இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச மூன்றாவது தடவைக்கும் போட்டியிடுவார் என்று உத்தியோகபூர்வமாக அதிகாரபூர்வமாக இன்று அறிவிக்கப்பட்டுவிட்டது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு சமமான ஒரு பலமுள்ள ஒரு பொது எதிரணி வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என்று கடந்த பல வாரங்களாகவே எதிரணி கட்சிகள் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த பொது எதிரணி வேட்பாளர் அவரை தெரிவு செய்வதில் எதிர்கட்சிகளுக்கு அல்லது இந்த ஒன்றிணைந்த பொது கூட்டமைப்புக்கு என்ன வகையான சவால்கள் இருக்கின்றன?
இன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டதுமே இன்று ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் என்றால், ஒரு தான் ஒரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத முறையிலே இந்த போட்டியை தான் எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் தற்போது பலமாக இருக்கின்றது என்று தான் அறிவதாக அவர் இன்று மிக ஒரு நகைச்சுவையான போக்கிலே இன்று இந்த தனது மூன்றாவது தடவை போட்டியிடுவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட பின்னர் கூறியிருந்தார். இந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்வதென்ற விடயம் இன்று நேற்றல்ல, இன்று பல மாதங்களாகவே பல இழுபறி நிலையிலே இருந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக முக்கிய பௌத்த பிக்குவாக இருக்கின்ற சோபித தேரர் ஒரு பொது வேட்பாளராக நியமிக்கப்படலாம், அல்லது முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிக பண்டார நாயக்க குமாரதுங்க நியமிக்கப்படலாம், ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்படலாம் என்ற வகையிலே பலதரப்பட்ட கோணங்களிலும் ஒவ்வொருவருடைய பெயர்களும் பிரஸ்தாபிக்கப்பட்டு வந்திருந்தன. ஆனால் இன்று இருக்கின்ற நிலவரம் என்னவென்றால், எந்த ஒரு எதிர்கட்சி உறுப்பினரையும் இந்த பொது வேட்பாளராக நிறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் பலமடைந்திருக்க காணப்படவில்லை.
இப்படியான ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்வதில் பொது எதிரணி கூட்டமைப்புக்கு இருக்கின்ற சவால் என்ன, என்ன பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது?
இந்த கடந்த காலங்களிலே ஒரு பலமிக்க எதிரணி வேட்பாளராக கருதப்பட்டவர்கள் என்ற வகையிலே இங்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிட்ட அனைத்து ஜனாதிபதி தேர்தல்களிலும் கடந்த காலங்களிலே அவர் தோல்வியை தழுவியிருக்கின்றார். இதன் காரணமாக கடந்த தேர்தலிலே கூட முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவை அந்த போட்டியில் ஈடுபடுவதற்கு அவர் அனுமதித்திருந்தார். எனவே ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருந்தும் கூட அவர் அந்த முன்னாள் இராணுவ தளபதியை போட்டியிடுவதற்கு அனுமதித்திருந்தார் என்ற வகையிலே அவர் மிகவும் ஒரு செல்வாக்கிழந்த நிலையில் இருந்தே தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நிலவரம் தான் இன்றும் கூட இருக்கின்றது. அவரது கட்சிக்குள்ளேயே அவர் குறித்து பெரும் அதிருப்தியாளர்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் ஜனாதிபதி தேர்தல் மாத்திரமல்ல, பாராளுமன்ற தேர்தல்கள் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் என்பவற்றிலே எந்த ஒரு தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதிலே ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி அடைவதை வழக்கமாக கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவர் ஒரு நல்ல ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக, ஒரு நல்ல வெற்றியை ஈட்டித்தரக்கூடிய வேட்பாளராக அமைய முடியாது என்பதுதான் அந்த கட்சிக்குள்ளேயே பரவலாக நிலவுகின்ற ஒரு அபிப்பிராயமாக இருக்கின்றது.
பொதுவாக மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாங்கம் மிகவும் பலமிக்க அரசாங்கம் என்று கூறப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு போதிய அளவு பெரும்பான்மை இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலும் கூட கடந்த தடவை மஹிந்த ராஜபக்ச அமோக வெற்றி பெற்றிருந்தார். இப்படியான ஒரு சூழ்நிலையில், இப்படியான ஒரு பலமிக்க அரசாங்கத்தின் முன்னணியில் ஐக்கிய தேசிய கட்சி போன்ற எதிரணியால் சோபிக்க முடியாது என்கின்ற நிலைதான் நாடாளுமன்றத்தில் இருப்பதாக அவதானிகள் கூறுகிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளேயே வேறு ஒரு தலைவரை பொது வேட்பாளராக களமிறக்குவதற்கான முயற்சிகளும் அண்மை காலமாக இடம்பெற்று வருகிறது. உதாரணமாக கரு ஜயசூரிய, அவரை களமிறக்குவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது?
அவரை களமிறக்குவதில் ரணிலுடைய பிரதி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா கூட அவர் குறித்த விடயத்திலே பெரும்பாலும் ஒரு உடன்பாடு இல்லாதவராகவே இருக்கின்றார். அது தவிர ரணிலுக்கென்று ஒரு விசுவாசிகள் வட்டம் அங்கு இருக்கத்தான் செய்கின்றது. அவர்கள் ரணில் தோற்றால் என்ன வெற்றால் என்ன, அவரையே பின்பற்றி செல்லுகின்ற ஒரு கூட்டம் ஒன்று அங்கே இருக்கவே செய்கின்றது. இந்த வகையிலே ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கின்ற இந்த ஐக்கிய தேசிய கட்சியிலே கரு ஜெயசூர்யாவினால் தனக்கு ஆதரவாக இருப்பவர்களையும் ரணிலுக்கு ஆதரவாக இருப்பவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு பலமான ஒரு கூட்டமைப்பை இத்தகைய சூழ்நிலையிலே, அதாவது தேர்தல் நெருங்கி வருகின்ற காலத்திலே ஏற்படுத்த முடியுமா என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கின்றது. அது கட்சிக்குள்ளேயே அவரை தெரிவு செய்வதில் ஒரு சவாலையும் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் கரு ஜெயசூர்ய கூட உரிய வகையிலே உரிய பலத்தோடு அந்த கட்சிக்குள்ளே பெரும்பான்மை பலத்தோடு தெரிவு செய்யப்படுவாரா என்பதும் கேள்விக்குரியதாக இருக்கின்றது. ஏனெனில் முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு தாவியருமான மங்கள சமரவீர் அவர்கள் கூட ரணில் விக்ரமசிங்க ஒரு பொது வேட்பாளராக வருவதை சில தினங்களுக்கு முன்னர் அவர் விரும்பி இருக்கவில்லை. இதனால் அவர் கட்சி தாவுவார் என்று கூட எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது அது போன்ற சூழ்நிலை காணப்படவில்லை. அவர் தொடர்ந்தும் அந்த கட்சியிலே இருக்கின்றார். எனவே இது ஒரு தொடர்ந்தும் ஒரு சவாலான நிலையிலே தான் இங்கு இருப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது. நீங்கள் கேட்டது போல கரு ஜெயசூர்யாவினால் ஒரு முற்று முழுதான ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளராக பொது வேட்பாளராக பரிணமிக்க முடியுமா என்பதும் ஒரு பெருங்கேள்வியாகவே இருக்கின்றது.
ஐக்கிய தேசிய கட்சிக்கு வெளியில் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான முயற்சிகளும் நடந்திருக்கின்றன, குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார்துங்க, அதே போல இந்த நீதிக்கான மக்கள் இயக்கத்தை நடத்துகின்ற சோபித்த தேரர் போன்ற தலைவர்களையும் ஒரு வேட்பாளராக களமிறக்கலாம் என்ற முயற்சிகள் இருந்தன. அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கின்றன?
அந்த முயற்சிகள் முற்றுமுழுதாக கைவிடப்பட்டதாக கூட நான் கூற மாட்டேன். அவர்களுடைய பெயர்களும் தொடர்ந்தும் அங்கே பிரஸ்தாபிக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே தான் காணப்படுகின்றது. ஆனால் சந்திரிகா பண்டார நாயக்க குமாரதுங்க முன்பு இந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான முயற்சிகள் சூடுபிடித்திருந்த வேளை அவர் அந்த பொது வேட்பாளரிலிருந்து தான் விலகி இருக்கப் போவதாக கூட ஒரு கட்டத்திலே கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது மீண்டும் அவர் இது விடயத்திலே மௌனம் காப்பது மௌனம் ஒரு சம்மதத்தின் அறிகுறி என்று கூட அரசியல் அவதானிகள் சொல்லுகின்றார்கள். எனவே அவரை களமுறக்குவார்களா அல்லது சோபித தேர்வை களமுறக்குவார்களா என்பது கூட இன்று ஒரு பிரதான ஒரு விடயமாக தற்போது ஆராயப்பட்டு வருகின்றது. எது எப்படி இருந்த போதிலும் இன்று இந்த விடயம் தொடர்பாக எதுவுமே அறுதியாக இறுதியாக கூற முடியாத ஒரு தன்மைதான் தற்போது நிலவுகின்றது.
சந்திரிகா குமார் துங்கவை களமிறக்குவது என்பது அவர் உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு முரணான ஒரு நடவடிக்கையாக அமையக்கூடும். அப்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலம் சந்திரிகாவுக்கு இன்றும் இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
நிச்சயமாக, ஏனெனில் இன்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் பல தெரிவிக்கின்ற என்னவென்றால் ஆளும் கட்சிக்குள்ளேயே பல சந்திரிகா மீதான விசுவாசிகள் இன்றும் கூட இருந்து வருகின்றார்கள். அவர்களில் முக்கியமானவர் முன்பு இருந்த பிரதம மந்திரியாக சந்திரிகாவுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க. அவர் கூட சந்திரிகாவுக்கு விசுவாசமாக பல கருத்துக்களை அண்மையில் தெரிவித்திருந்ததாகவும் ஆளும் தரப்பு குறித்து பல அதிருப்தி தரக்கூடிய விடயங்களை அவர் தெரிவித்திருந்ததாகவும் இதனால் அவரை ஓரம் கட்டுவதற்கான முயற்சிகள் கூட தற்போது மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆயினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே சந்திரிகாவினால் எவ்வளவு தூரம் அந்த கட்சிக்குள்ளே ஒரு ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தி அவருக்கு ஆதரவாக இருக்கின்றவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதை நாம் இப்பொழுது தெளிவாக கூறிவிட முடியாது. ஆனால் இங்கு சந்திரிகா ஒரு உறுதியான வேட்பாளராக மிளிருவதற்கு அவர் அங்கம் வகிக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருப்பவர்களுடைய ஆதரவும் பெருமளவு தேவைப்படுவதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே அவர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி ஒரு பொது வேட்பாளர் என்ற நிலையிலே ஏனைய கட்சிகளோடு கூட்டி சேரும் பட்சத்திலே தான் அந்த பொது வேட்பாளர் பதவியிலே அவர் இருந்து தனது போட்டியை சந்திக்க முடியும் என்பதையும் நாம் இங்கே கூற வேண்டியதாக இருக்கின்றது.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மைத்ரிபால சிறிசேன, மூத்த தலைவர்களில் ஒருவர், அவர் இந்த பொது எதிரணிகளுடைய முயற்சிக்கு சாதகமாக பொது வேட்பாளராக களமிறக்கப்படலாம் என்கின்ற ஊகங்களும் வதந்திகளும் செய்திகளில் வந்து கொண்டிருக்கின்றன. இது எந்த அளவுக்கு சாத்தியம்?
அது நீங்கள் கூறுவது சரி. அவரை ஒரு பொது வேட்பாளராக நியமிக்கலாமே என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்க அவர்கள் கூட ஒரு யோசனை கூறியிருந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இன்றைய தினம் வழியாக இருக்கின்ற பத்திரிகைகளை நாம் பார்க்கும் பொழுது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய 69வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான அலரி மாளிகையில் இடம்பெற்ற ஒரு விசேட வழிபாடு ஒன்றிலே அதற்குரிய பௌத்த சின்னங்களை அந்த வழிபாட்டுக்காக கொண்டு செல்வதில் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அவர் இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோடு எவ்வளவு தூரம் நெருக்கமாக இருக்கின்றார் என்ற விடயம் கூட வெளிப்பட்டிருக்கின்றது. அது உண்மையிலேயே அவரது விசுவாசத்தை காட்டுகின்றதா அல்லது அவர் அதை செய்ய வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டாரா என்பது இன்னொரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த அரசியலிலே இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யார் யார் என்னென்ன நேரத்திலே எவ்வாறு மாறுவார்கள் என்பதை நாம் இப்பொழுதே எதனையும் உறுதிபட கூற முடியாதிருப்பதே நாம் இங்கே தெரிவிக்க வேண்டியதாக இருக்கின்றது.
யுத்தத்தில் வெற்றி பெற்ற மஹிந்த ராஜபக்சவுக்கு சமமான ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குவதாக இருந்தால் நிச்சயமாக எதிரணியினர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான அந்த எதிரணி கூட்டமைப்பு முக்கியமான அடிமட்ட மக்களை சென்றடையக்கூடிய முக்கியமான பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வெறுமனே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவது மட்டும்தான் இவர்களுடைய பிரச்சாரமாக இருக்க முடியுமா, அல்லது மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக வேறு எந்த பிரச்சார உத்திகளை இந்த எதிரணி கூட்டமைப்பு கையாள முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
கடந்த ஊவா மாகாண சபை தேர்தலிலே அரசாங்கத்துக்கு வெற்றி கிடைத்திருந்த போதிலும் போதிலும் அதில் ஒரு வீழ்ச்சி நிலை காணப்பட்டிருந்தது. அதன் மூலமாக நாம் அறிந்து கொண்ட விடயம் என்னவென்றால், இந்த யுத்த நிலவரங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் பிரசாரங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக ஒரு வெற்றி பாதையை தொடர்ந்தும் ஈட்ட முடியாது. எனில் யுத்தம் நிறைவுற்று நீண்ட நாட்களாகிவிட்டன. ஏனெனில் பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளிலே அரசாங்கம் கூடுதல் கவனத்தை செலுத்தி அதன் மூலமான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கிய பிரசாரங்களை முன்னெடுக்கும் பட்சத்திலே தான் ஒரு அரசியல் உறுதிப்பாட்டை மேற்கொள்ள முடியும் என்பது அந்த தேர்தல் மூலமாக நிரூபணமாக இருந்தது. ஆனால் இன்று எதிர்கட்சிகளை பொறுத்தவரை ரணில் விக்ரமசிங்காவோ அல்லது ஏனைய வேட்பாளர்களோ பொதுமக்களை, அதாவது அடிமட்ட மக்களை சென்று அவர்களுடைய மனங்களை கவரக்கூடிய விதத்திலே அவர்களால் இந்த பிரசாரத்துக்கு இணைய, அதாவது அமைவான ஒரு பிரசாரத்தை மேற்கொள்ள முடியுமா, அதற்கான வளங்கள் அவர்களிடம் இருக்கின்றதா என்பது கூட ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர், ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆளும் தரப்பு தலைவராக தொடர்ந்தும் இருக்கின்றார். அவர் இந்த தேர்தலிலே களமிறங்கும் பட்சத்திலே சகல வளங்களும் முழு அளவில் பயன்படுத்தப்பட்டு இந்த தேர்தலிலே போட்டி இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. எனவே இந்த நிலையிலே எதிரணி வேட்பாளர் எவ்வளவு தூரம் அதற்கு ஒரு ஒத்திசைவான தன்மையிலே போட்டியிட முடியும் என்பது கூட ஒரு சவாலான விடயமாகவே இருக்கின்றது.
2005 முதலாக மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக தேர்தலில் வெற்றி பெற்ற சமயத்தில் தமிழ் மக்களுடைய வாக்கு என்பது மிக தீர்க்கமான ஒரு வாக்காக இருந்தது. அதாவது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் விடுதலை புலிகளின் வேண்டுகோளின்படி பல இடங்களில் வந்து இந்த மக்கள் வாக்களிக்கவில்லை. தமிழ் மக்களுடைய குறிப்பிட்ட ஒரு கணிசமான அளவு வாக்குகள் வந்து அந்த தேர்தலில் பதிவாகி இருக்கவில்லை. அந்த சூழ்நிலையில்தான் மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றார் என்கின்ற அவதானங்கள் பிற்காலத்தில் ஒரு விமர்சனங்களில் கூட முன்வைக்கப்படுகின்றன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இலங்கையில் பெரும்பான்மை சிங்கள மக்கள் இருந்தாலும் கூட இந்த ஜனாதிபதி தேர்தல் போன்ற பெரிய தேர்தல்களில் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகள் இரண்டாக பிளவுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ் முஸ்லிம் மக்கள் போன்ற சிறுபான்மை சமூகங்களின் வாக்குகள் வந்து ஒரு தீர்க்கமான வாக்குகளாக, அல்லது ஒரு கிங் மேக்கர் என்கின்ற அரசாங்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகளாக அமையக்கூடிய சாத்தியங்களும் இருக்கின்றன. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இம்முறை மஹிந்த ராஜபக்ச மூன்றாவது தவணைக்கும் போட்டியிடுகின்ற ஒரு காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு வேட்பாளரை ஆதரிக்கப் போகிறது என்பது தொடர்பில் மிகவும் மௌனம் காக்கிறது. வெளிப்படையாக தாமாகவே முன்வந்து எந்த விதமான கருத்துக்களையும் அவர்கள் இதுவரை வெளிப்படுத்தவில்லை. கேள்விகள் கேட்கின்ற போது மட்டும் பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மற்ற கட்சிகள், இப்படியான கட்சிகளின் பங்களிப்பு இம்முறை தேர்தலில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
இந்த சிறுபான்மை கட்சிகள் என்று நீங்கள் குறிப்பிடுகின்ற வகையிலே நீங்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த இரு முக்கிய கட்சிகளை மாத்திரம் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி மற்றும் ஏனைய கட்சிகள். இவை தவிர மற்றும் ஒரு முக்கியமான கட்சியாக இருப்பதுதான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் மலைய மக்கள் முன்னணி போன்ற மலையகத்தில் சிறுபான்மையினராக இருக்கின்ற மலையக தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி. அந்த கட்சிகள் ஏற்கனவே தாம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஆதரிக்கப் போவதாக எந்தவித நிபந்தனைகளுமின்றி அறிவித்திருக்கின்றன. எனவே மலையகத்திலே இந்த அனைத்து கட்சிகளும் மஹிந்த ராஜபக்ஷவை ஆதரிப்பதென்ற முடிவை எடுத்திருக்கின்ற நிலையிலே மலையகத்தில் இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகள் மாத்திரமே பொது வேட்பாளரை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றை நாம் எடுத்துக்கொள்ளும் பட்சத்திலே அவை இதுவரை எவரையுமே தாம் யாரை ஆதரிக்கப் போவது என்பது பற்றி எவர் பற்றியும் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இந்த இரு கட்சிகளும் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகின்ற விடயம் என்றால், நாம் எமது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதிலே தான் முனைப்பாக இருக்கின்றோம். எனவே எமக்கு ஒரு நல்ல தீர்வு திட்டத்தை தருகின்றவர் யாராக இருந்தாலும் அவரை தாம் நாம் ஆதரிக்கப் போகின்றோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லியிருக்கின்றது. ஏறத்தாழ அதையொத்த கருத்தைத்தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் கூறியிருக்கின்றது. முஸ்லிம் மக்களுடைய பாதுகாப்பு மற்றும் தமது அரசியல் உரிமைகள் என்பவை சம்பந்தமாக நல்லொரு தீர்வு திட்டத்தை எவர் முன்வைக்கின்றாரோ அவரைத்தான் தாமும் ஆதரிக்கப் போவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆளும் தரப்பு கட்சியாக இருந்திருக்கின்ற போதிலும் கூட தனது நிலைப்பாட்டை இன்று இவ்வாறு வெளியிட்டிருக்கின்றது. எனவே இந்த இரு கட்சிகளும் யாரை எவ்வாறு எத்தகைய கொள்கைகளுக்கு அமைய ஆதரிக்கப் போகின்றது என்ற நிலைமை இன்று வரை எண்ணம் உறுதியாக தெரிய வரவில்லை.
இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மௌனம் காப்பதில் ஏதாவது நோக்கங்கள் இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
நிச்சயமாக அது அவர்களுடைய உள்நோக்கம் பற்றி நாம் என்னவென்று ஆழமாக குறிப்பிடுவதை விட அவர்கள் இதை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பாவித்து அரச தரப்போடு ஒரு பார்கெனிங், ஒரு அதாவது தமக்கு வேண்டியவற்றை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவே இதை கருதுவதையே நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் அண்மையில் நான் பேசிய அனைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்களும், சம்பந்தன், சுமந்திரன் மற்றும் மாவை சேனாதிராஜா மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற அனைத்து முக்கியஸ்தர்களுமே இது விடயத்திலே இவ்வாறான ஒரு கருத்தை தான் வெளியிட்டிருக்க, நாம் அவசரப்பட்டு இந்த ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது. இவர்கள் எத்தகைய ஒரு தீர்வு திட்டத்தை எமக்கு முன்வைக்கின்றார்கள் என்பதை அறிவிக்க வேண்டும். எமக்கு எமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எவ்வளவு தூரம் அவர்கள் முன்வருகின்றார்கள் என்பதை அறிவிக்க வேண்டும். இதன் பின்னர் தான் நாம் இதை தீர்வை முன்வைப்போம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இது விடயத்திலே அவர்கள் மௌனம் காட்பதென்றால் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கின்றேன், அவர்கள் மௌனமாக அனைத்தையும் அவதானிக்கின்றார்கள், அனைத்து அரசியல் சூழ்நிலைகளையும் அவதானிக்கின்றார்கள் என்பதைத்தான் அதன் மூலமாக நாம் அதற்கு அர்த்தம் கூற முடியும் என்று நான் அறிய முடிகின்றது. இதே சமயம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி கடந்த வாரம் கொழும்பிலே ஒரு விசேட பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருந்தது. அந்த மாநாட்டிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர், அதாவது இபிடிபி தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இங்கு வடபகுதியிலே யுத்தத்தை முடிவெடுத்து கொண்டு வந்த பெருமை மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கே உரியது. அது மாத்திரமல்ல, இந்த யுத்தம் நுறைவிட்ட காலத்திலிருந்து இன்று வரை பல அபிவிருத்தி திட்டங்கள் மிக நல்ல முறையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சிறந்த முறையிலே ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் பலவற்றை அவர் கொண்டு வந்திருக்கின்றார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமான பணிகள் மற்றும் நீர், மின்சாரம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தீர்வுகளை முன்வைத்த வண்ணம் இருக்கின்றார். மக்களுடைய வாழ்க்கையிலே பலவாறு முன்னேற்றங்கள் காணப்படுகின்றன. இதனால் தமது கட்சி இத்தடவையும் அவரே ஆதரிக்க போவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, அதனுடைய பலம் வடக்கு கிழக்கிலே குறைவாக இருக்கலாம், ஆயினும் அந்த கட்சி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை அறிவிக்க போவதாக கடந்த வாரம் இடம்பெற்ற பத்திரிகையாளர் மாநாட்டிலே அதன் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியிருப்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கின்றது.